لسوف أعود يا أمي أقبل رأسك الزاكي أبثك كل أشواقي وأرشف عطر يناك أمرغ في ثرى قدميك خدي حين ألقاك أروي الترب من دمعي سرورا في محياك فكم أسهرت من ليل لأرق.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلا ملا الله جل شأنه تعالى بيقهندي அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய பேரொருளால் இந்த இடத்திலே வாராவாரம் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று கொடுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையுரிதுல்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்க விளக்கத்தை அளிக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹைரை நன்மையை நாடுகிறான் என்பது அர்த்தமாகும். அந்த நன்மை அல்லாஹு தாலா என் மீதும் உங்கள் மீதும் நாடியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பிலே நட்பு தோழமை சம்பந்தமான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக உலகத்தில் யாருமே நண்பர்கள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். சின்ன பிள்ளை ஒன்றை எடுத்துக்கொண்டால், கை குழந்தை எடுத்துக்கொண்டால், எப்போதும் தாய் தந்தையோடு, குறிப்பாக தாயோடு இருப்பதை அந்த பிள்ளை விரும்பும். 2 வயது 3 வயது ஆகுகிற போது அந்த பிள்ளைக்கு வெளி உலக தொடர்பு தேவைப்படுகிறது, நண்பர்களை நாடுகிறது. சில நேரங்கள் நண்பர்களோடு கழிக்க விரும்பும், இடைக்கிடை தாயை சந்தித்துக் கொள்ள வேண்டும், வீட்டுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். காலம் செல்ல செல்ல அந்த பிள்ளைக்கு வெளி உலகத்தில் இருப்பதுதான் விருப்பமாகும். வீட்டுக்குள் இருப்பதை விட வெளியில் இருப்பதுதான் விருப்பமாகும். வெளியிலே தனக்கென்ன ஒரு நட்பு வட்டாரத்தை அது உருவாக்கிக் கொள்கிறது. அவங்க அவங்களுடைய வயசுக்கு ஏற்ப, அவர் அவர்களுடைய தொடர்புகளுக்கு ஏற்ப, அவர்கள் படிக்கக்கூடிய படிப்புகளுக்கு ஏற்ப, வயசுகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட். ஒரு ஆளுக்கு என்ன விளையாட்டில் ஆர்வம் இருக்குதோ அந்த விளையாட்டோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு நண்பர் ஆயிடுவாங்க. ஒருவருக்கு என்ன பாடம் விருப்பமாக இருக்குதோ அந்த பாடத்தோட சம்பந்தப்பட்டவங்க நண்பர் ஆயிடுவாங்க. ஒருவருக்கு என்ன துறை விருப்பமாகுதோ அந்த துறையோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு நண்பாயிருவாங்க. ஒருவருக்கு மியூசிக்கோட தொடர்பு இருக்குதுன்னா மியூசிக்கோடு இருக்கிறவங்க அவருக்கு நட்பாயிருவாங்க. ஒருவருக்கு அதாவது வாசிப்போடு தொடர்பு இருக்குதுன்னா வாசிப்போடு உள்ளவங்க அவங்களுக்கு நட்பாயிருவாங்க. இவ்வாறு நட்பு வட்டாரங்கள் உருவாகி கொண்டு போகும். காலம் கழிய கழிய சில நட்புகள் இல்லாமல் போகும், புதிய நட்புகள் உருவாகும். இப்ப நட்பு என்கிறது இல்லாமல் யாருமே இருக்க மாட்டார்கள். இதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய நடத்தையிலே, சிந்தனையிலே, அவனுடைய மார்க்க ரீதியான போக்கிலே அனைத்திலுமே இந்த நட்பு பெரிய அளவுலே தாக்கத்தை செலுத்துகிறது. அவரவர் சேரக்கூடிய நண்பர்களுடைய இயல்புக்கு ஏற்ப, போக்குக்கு ஏற்ப, அவங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ப அவங்களோட சேர்றவங்களும் மாறிக்கொண்டு போகக்கூடிய சூழல் இருக்குது. எனவே நட்புக்கும் மிக முக்கிய, மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில் நட்புக்கும் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. சில மாணவர்கள் நன்றாக படித்துக் கொண்டிருப்பார்கள், நல்ல ஆர்வமா படிச்சுட்டு இருப்பாங்க. சில நட்பு வட்டாரங்கள் அவர்களுக்கு உருவாகிறது. பிறகு அவருடைய படிப்பிலே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்காகுவதை நாங்கள் பார்க்கிறோம். வெளியிலே படிப்புக்கு முரணான விஷயங்களிலே ஆர்வம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஒருவருடைய வாழ்க்கையிலே திடீரென திருப்பங்கள் ஏற்படுகிறதென்றால், மாற்றங்கள் ஏற்படுகிறதென்றால், சில இயல்புகள் அவரிடத்தில் மாற்றமாக கொண்டு வருகிறதென்றால், நிச்சயமாக அதில் நண்பர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. எனவே இந்த நட்பு விஷயத்திலே இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறையை கடைபிடிப்பது என்பது, அதிலே நாங்கள் இஸ்லாமிய ஒழுங்கை கடைபிடிப்பது என்கிறது மிக மிக அவசியமானது. அதனால தான் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அல்லது ஹதீஸை எடுத்துக்கொண்டால் நட்பு சம்பந்தமாக ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தமாக நிறையவே பேசியிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நட்பை குறிக்க ஹலீல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மூன்று இடங்களிலே இந்த வார்த்தையை குர்ஆனிலே பயன்படுத்தியிருக்கிறது. சாஹிப் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். சதீக் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இவ்வாறு பல வார்த்தைகளில் நட்பு சம்பந்தமாக நண்பர்கள் சம்பந்தமாக குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, வத்தகத் அல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹு தஆலா இப்ராஹிமை தனது உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வேறு சில ஹதீஸ்களை எடுத்து பார்க்கிற போது இந்த சிறப்பை அல்லாஹு தஆலா உலக படைப்புகளில் ரெண்டு பேருக்கு கொடுத்திருக்கிறான். ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மற்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த ரெண்டு பேருக்கு தான் அல்லாஹு தஆலா தனது நண்பர் என்கிற அந்தஸ்தை கொடுக்கிறான். வேற யாருக்குமே அல்லாஹு தஆலா அந்த அந்தஸ்தை கொடுக்கவில்லை. இங்கு அல்லாஹு தஆலா இதை சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தனது தோழராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று சொல்வதன் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சிறப்பிக்கிறான். அப்ப தோழமை என்றது நம்ம யாரோடு தோழமை கொள்கிறோமோ அதை பொறுத்து அது சிறப்பாகவும் அதை பொறுத்து அது இழிவாகவும் கூட அமையலாம். ஹலீல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு குர்ஆன் வசனத்தை பார்க்கலாம். அதாவது சூரா ஃபுர்கானுடைய 27, 28, 29 வசனங்களில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், நாளை மறுமை நாளிலே அநியாயக்காரன் தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டவன் தனது கரங்களை தானே கடித்துக் கொள்வான். அவன் சொல்லுவான், எக்கூலு யாலை தனி தகத்து ரசூலி சபீலா, எனக்கு பிடித்த அநியாயமே, எனக்கு பிடித்த கேடே, நான் ரசூலுடைய வழியிலே நான் போயிருக்க வேண்டாமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியிலே நான் போயிருக்க வேண்டாமா, லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா, இன்னென்ன ஆட்களை நான் எனது நண்பர்களாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, லக்கத் அதல்லனி அனி ஜிக்ரி பஅத இர்ஜாஅனி, இந்த நண்பர்கள் குறித்த அந்த நண்பன் சத்தியம் என்னிடம் வந்தபோதும் என்னை அதை விட்டு புறக்கணிக்க செய்து என்னை வழிகெடுத்து விட்டானே என்று நாளை மறுமையிலே சிலர் அதாவது தங்களை தாங்களே சபித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உலகத்தில் இருக்கிற போது அவர்கள் சில நண்பர்களை எடுத்திருப்பார்கள். அவர்களிடத்திலே மார்க்க செய்திகள் சொல்லப்படும். அவர்கள் அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்து அந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தின் செய்திகளை புறக்கணித்திருப்பார்கள். அதுவே அவர்கள் நரகம் போறதுக்கு காரணமாக இருக்கும். நாளை மறுமையிலே வந்து அல்லாஹ்விடத்தில் முன்ன வச்சு கை செய்யப்படுவாங்க. அநியாயமே, இந்த ஆள நான் எனது நண்பரா எடுத்துக்கொண்டேனே, இந்த ஆள நான் எனக்கு வழிகாட்டியா எடுத்துக்கொண்டேனே, இவனை நான் நட்பாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று நாளை மறுமையிலே கை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப நட்பு நாங்கள் இந்த உலகத்தில் எடுக்கக்கூடிய நட்புகள் சில நேரங்களிலே மறுமையிலே நமக்கு கைசேதமாக அமைந்துவிடும். அப்ப நாங்கள் நட்பை தெரிவு செய்கிற போது நாளை மறுமைக்கு நஷ்டம் வராத முறையிலே அந்த நட்பை நாம் தெரிவு செய்ய வேண்டும். 43 அத்தியாயத்தின் 67 வசனத்திலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், அல் அஹில்லா யௌமைதின் பஅதுஹும் லிபஅலின் அது, நாளை மறுமையிலே நண்பர்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள். இங்க யார் உங்களுக்கு நெருங்கிய பிரெண்ட்ஸா இருக்கிறாங்களோ அவங்க தான் மறுமையில உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருப்பாங்க. எப்படி எதிரியா இருப்பாங்கன்னா, அல்லாஹ்விட்ட காட்டி கொடுப்பாங்க, யா அல்லாஹ் இவன் தான் என்ன சிகரெட் குடிக்க வச்சான், இவன் தான் என்ன தண்ணி அடிக்க வச்சான், இவன் தான் என்ன தவறான வழிக்கு கொண்டு போனான், இவன் இல்லைன்னா நான் இப்படி நடந்திருக்க மாட்டேன் என்று ஒருவர் இன்னொருவருக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். யாரை தவிர என்று சொன்னால், இல்லல் முத்தகீன், தக்குவாவுடைய நண்பர்களை தவிர. யாரும் நல்ல நட்புகளை வைத்திருக்கிறாங்களோ அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் துணையா இருப்பாங்க, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்காக மன்றாடுவார்கள். ஆனால் மோசமான நண்பர்களை நாம் வைத்திருந்தால், கெட்ட நண்பர்களை நாம் வைத்திருந்தால், நாளை மறுமையிலே அவர்களே எங்களுக்கு எதிரியாகிடுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்புகளும் முறிந்துவிடும். அல்லாஹ் தஆலா வேறு சில வசனங்களிலே, யௌமை யஃபிர்ரு, அதாவது நாளை மறுமையிலே ஒருவன் தன் பெற்றோரை விட்டு பிள்ளைகளை விட்டு தன்னுடைய சகோதரனை விட்டு தன் மனைவியை விட்டெல்லாம் வெறுண்டு ஓடுவான் என்கிற வசனத்தில் அல்லாஹு தஆலா எந்த உறவும் நிலைக்காது என்று சொல்கிறான். அங்கு வந்து உறவுகள் முக்கியத்துவப்படுமானது அவருடைய நஃப்ஸ பாதுகாக்கிறது தான் முக்கியமாக இருக்கும். எனவே நாளை மறுமையிலே எங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களை நாங்கள் இந்த உலகத்தின் நண்பர்களாக எடுத்துக்கொள்றதா என்கிற விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இதுல குறிப்பாக இளவயது நட்பு தான் ஆபத்தானது. வயசு முடிந்ததுக்கு பிறகு நண்பா இருப்பாங்க, எப்பயாவது இடையில சந்திச்சுக்குவாங்க, பேசிக்குவாங்க, சிரிச்சுக்குவாங்க. ஆனா இளவயது நட்புலதான் அவங்க ஒண்டா பயணிப்பாங்க, ஒண்டா விளையாடுவாங்க, ஒண்டா பொழுதுபோக்குவாங்க, நேரத்தை அதிகமாக செலவழிப்பார்கள். இந்த நேரத்துலதான் அவர் நட்புக்காக என்று தவறுகள் செய்ய வேண்டி வரும். சில நேரங்களில் ஒருவனுக்கு சிகரெட் குடிக்க கூடாது என்ற எண்ணம் தான் இருக்கும். எல்லாரும் குடிக்கிறாங்க, சேர்ந்து அன்னைக்கு கூட இருந்து கம்பெனிக்காக நான் அப்படியே அதுல போறது, எல்லா நண்பர்களை புறக்கணிக்க முடியாது, எல்லாருமே சொல்றாங்க, நட்பை விட்டு ஒதுங்க முடியாது. இப்படி தவறுகளுக்கு காரணமாக நட்பை ஆக்கிக் கொள்கிற போதோ அந்த நட்பே நாளை மறுமையிலே எங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் என்பதை குர்ஆனுடைய வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நாங்கள் இந்த உலகத்தில் நட்பை தேர்ந்தெடுக்கிற போது அதுல நாங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நட்பு சம்பந்தமாக பேசக்கூடிய இந்த குர்ஆன் வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது நட்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஓரிரு வசனங்களை சொல்லி அடுத்த பகுதிக்கு நான் செல்லலாம் நினைக்கிறேன். குர்ஆன்ல பல இடங்களிலே நட்புகள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சூரா கஹ்ஃபை நாம் எடுத்து பார்த்தால் ரெண்டு நண்பர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர், இன்னொருவர் யாருன்னு கேட்டா அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவர். ஆனா ரெண்டு பேருமே நண்பர்கள். அல்லாஹ் தஆலா அல்லாவை நம்பி இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாவை மறுக்கக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ரெண்டு தோட்டங்களை கொடுத்திருக்கிறான். அந்த ரெண்டு தோட்டங்களுக்கு இடையில ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ரெண்டு தோட்டமே தோட்டமும் நல்ல விளைச்சலை கொடுக்குது. அப்ப அந்த ஒரு நண்பர் மற்ற நண்பரை பார்த்து சொல்கிறார், உன்னை விட எனக்கு செல்வம் அதிகமா இருக்குது, உன்னை விட எனக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது என்று அவர் சொல்கிறார். இது அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறான், ஆனா நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறான். அப்ப அந்த மற்ற மனிதர் மோமின் அவர் அல்லாஹ் அவரை பார்த்து கேட்கிறாரு, உன்னை ஒரு நீர்த்துளி மண்ணில இருந்து ஒரு நீர்த்துளியில இருந்து படைத்து உன்னை ஒரு மனிதனாக செப்பனிட்டு அந்த அல்லாஹ்வை நீ மறுக்கிறியா என்று அவருக்கு உபதேசம் செய்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் உனக்கு செல்வாக்க தந்திருக்கிறான், என்னை விட அதிகமான செல்வத்தை தந்திருக்கிறான், ஆனா அல்லாஹ் நாடினா இதை அழிச்சிடலாம் என்று சொல்கிறார். அடுத்ததான் அவர் வந்து பார்க்கிறார், அவருடைய தோட்டம் அழிஞ்சு போயிருக்கு. அப்போது அவர் கைசேதப்படக்கூடிய நிகழ்ச்சி அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃபிலே சொல்கிறான். இது ரெண்டு நண்பர்களுக்கு இடையில நடந்த நிகழ்ச்சியாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இதுல ஒரு ரெண்டு சில விஷயங்களை நாம புரிந்து கொள்ளலாம். ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவரோடு நட்பு கொண்டிருக்கிறார், ஆனா அந்த நட்பு நேரத்திலே அவன் தவறான செய்தியை சொல்கிற போதும் அவனுக்கு திருப்தி கொடுக்கிறார். அப்படி சொல்லக்கூடாது, இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்கிறதை சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா அந்த மனிதனுடைய ஈமான்ல மாற்றம் வராத காரணத்தினால அல்லாஹு தஆலா அவனுடைய பொருளாதாரத்தை அழித்து அவனுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கிறான். இப்படி ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்ப நாங்க இதுல இருந்து சட்டம் எடுக்கிறதாக இருந்தா ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவரும் நட்பு கொள்ளலாம், அதே நேரத்தில் அந்த தவாவுக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இது அல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில இருக்கிறார்கள். அப்படி சிறையில இருக்கும்போது அவரோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு இளைஞர்கள் சிறையில இருக்கிறார்கள். அந்த சிறையில் இருந்த இளைஞர்கள் ரெண்டு பேரும் கனவு கண்டாங்க. அந்த கண்ட கனவுக்கான விளக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இளைஞர்களை பார்த்து பேசுகிற போது, யா சாஹிபைய சிஜின், என்னுடைய இரண்டு சிறை தோழர்களே என்று பேசுறாங்க. அவங்களோட நண்பர்களே என்று பேசுறாங்க. நம்மளோட நட்பு என்கிறது இந்த சிறைக்குள்ள இருக்கிறதுனால ஏற்பட்ட நட்பு. அப்ப அந்த சிறையில் இருக்கக்கூடியவர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது நண்பராக எடுத்திருக்கிறாங்க. ஆனா எடுத்துக்கொண்டு அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் தௌவா செஞ்சிருக்கிறாங்க. அர்பாபு முத்தபர்ரிகூன கைரன், பல தெய்வங்கள் சிறந்ததா, அல்லது ஒரே ஒரு இறைவன் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் ஒரே ஒரு இறைவன் என்ற கொள்கை சிறந்ததா என்று அந்த இளைஞரிடத்தில் கேள்வி கேட்டு தௌஹீதை பற்றி அந்த மக்கள் அந்த இளைஞருக்கு விளங்கப்படுத்துறாங்க. அப்ப சிறையில் இருக்கக்கூடிய அவங்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு நண்பர்கள் என்று சொல்றாங்க. இதே வாசகம் குர்ஆன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிரு முறை குர்ஆன்ல வச்சு அவங்களுக்கு பயன்படுத்துறாங்க, என் சிறை தோழர்களே என் சிறை தோழர்களே என்று பயன்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். நட்புக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாங்கள் இன்னொரு வட்டத்தில் பார்க்கலாம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா நன்மை நம்ம யார் யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறாங்க. வாபுதுல்லா, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். வலா துஸ்ரிக்கு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை வைத்து விடாதீர்கள். வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோருக்கு நலவு செய்யுங்கள் என்ற அந்த வசன தொடரே அல்லாஹ் தஆலா அனாதைகளை சொல்கிறான், நெருங்கிய உறவினர்களை சொல்கிறான். அப்படி சொல்லிக் கொண்டு வந்து வசாஹிபு பில் ஜன், உங்களுடைய பயண தோழர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம பயணம் போகிறோம், பயணத்தில் திடீரென்று யாராவது சிநேகமாகக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படி சிநேகபூர்வமாக ஆகக்கூடிய சூழல் வந்தால் அவங்களோட நல்லா நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹ் ஏவுகிறான் என்று குர்ஆனில் சொல்லப்படுகிறது. இந்த சாஹிபு பில் ஜென்புங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க. பயணத்தோழருங்கிறது ஒன்று, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் சொன்னா ஒரு இடத்துல தொழில் செய்கிறோம், தொழிலுக்காகத்தான் அந்த இடத்துல இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க மனைவியையும் கூட இந்த சாஹிபு பில் ஜென்புல சில அறிஞர்கள் சொல்றாங்க. பெரும்பாலான அறிஞருடைய கருத்து சாஹிபு பில் ஜென்புங்கிறது பயணத்தோழர். நம்ம ஒரு பஸ்ல போறோம், பக்கத்தில் இருக்கிறவர். நம்ம ஒரு அந்த காலத்துல ஒட்டகத்துல குதிரையில போவாங்க, தனிக்கு போக மாட்டாங்க, பல பேர் கூட்டமா சேர்ந்து போவாங்க. அப்படி போகிற போது ஒருவர் மற்றவருக்கு துணையாக ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா மார்க்க சட்டத்துல ஏவுகிறான். இணை வைத்தல தடுக்கக்கூடிய தடுத்ததுக்கு பிறகு பெற்றோரோடு உறவினர்களோடு நெருங்கிய அநாதைகளோடு வழிபோக்கர்களோடு நலவாக இருங்கள் என்று சொல்கிற வரிசையிலே அல்லாஹு தஆலா பயணத்தோழர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது தோழமைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கலாம். இதே போன்று உண்மையிலே நாம் சொல்ல போனால் நட்புக்கு சரியான ஒரு இலக்கணமாக ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்றதுக்கான சரியான ஒரு வழிகாட்டலாக நாம் சொல்றதாக இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு முழுமையான ஒரு வழிகாட்டல். நபி அவர்களுடைய நண்பராக அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்கிறான், அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் போறாங்க. போகும்போது எதிரிகளை, அதாவது எதிரிகளுடைய கவனத்தை திசை திருப்பும் முகமாக அவங்க ரெண்டு பேருமே தஹூர் குகையில் தஞ்சமடைகிறாங்க. இவங்களை தேடி வரக்கூடிய எதிரிகள் குகை வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. கீழே இருந்து அபூபக்கர் அங்கே சொல்றாங்க, யார சொல்லா அங்கே கீழே யாராவது வருவோம், அவன் காலை பார்த்தாலே நம்மளை கண்டுருவாங்களே, நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கிறோம் என்று சொல்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க, பயப்படாதீங்க நாங்கள் ரெண்டு பேர் இல்லை, அதாவது அச்சப்படாதீங்க கவலைப்படாதீங்க நாங்கள் ரெண்டு பேர் இல்லை நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்பதை சொல்கிறான். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற போது பக்காலி சாஹிபிஹி, இது எக்கூலி சாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழருக்கு கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னார் என்கிறதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் என்று நேரடியாக சொல்லப்பட்ட நபர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இதனால தான் யாராவது ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமான்ல சந்தேகப்படுற விதத்தில் அவர் சஹாபி இல்லை என்ற விதத்தில் சொல்வாருண்டா அவர் காபிரு. ஏன்னா குர்ஆனில் நேரடியாக சொல்லப்பட்டவர் அவர், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் என்று நேரடியாக சொல்லப்பட்டவர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராக அல்லாஹு தஆலா அபூபக்கர் அவங்களை அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறான். இவ்வாறு நம்ம குர்ஆன் எடுத்து பார்த்தால் தோழமை சம்பந்தமாக பல செய்திகளை நாங்க பார்க்கலாம். ஹதீஸ்ல நம்ம பல வழிகாட்டல்களை நாங்க பார்க்கிறோம், பல சிறப்புகளை பார்க்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னேன், இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னா நட்பு கொள்வதுங்கிறது நாங்க இயல்பாக நம்ம செஞ்சு கொண்டிருந்தாலும் இதுவும் ஒரு இபாதத்தோட இதுக்கு நன்மை தேடி தரக்கூடிய ஒரு அம்சமாக மார்க்கத்தில் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அம்சமாக போதிக்கப்பட்டிருக்கு. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிக முக்கியமான ஒரு செய்தியாக சொல்கிறார்கள், சபுவத்தும் யுதில்லுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌமதா லில்லா இல்லா லில்லும், தனது நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத நாளிலே அல்லாஹு தஆலா ஏழு பேருக்கு தனது நிழலில் நிழல் கொடுப்பான். எல்லா இடமும் வெயிலாக இருக்கும், சூரியனுடைய சூடு இருக்கும், அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழல் இருக்காது. அந்த நேரத்தில் ஏழு கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா நிழல் கொடுப்பான். அந்த ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டம் யாருன்னு சொன்னான், அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்த இரண்டு மனிதர்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்காகவே சேர்ந்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்திருப்பார்கள். இப்படியான ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நிழலில் நிழல் பெறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மீதி ஆறு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீதியான தலைவர், இடது வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம கொடுக்கிற தர்மசாலி, இப்படி ஏழு கூட்டத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மஹ்சருடைய மைதானத்தில் நிழல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான விஷயமாக அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வது, அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்கிறதுங்கிற விஷயம் இருக்கு. அப்ப இது ஒரு இபாதத்தை போன்ற அளவுக்கு இங்கு சிறப்பிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று இந்த சிநேகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதனிடத்தில் மூன்று விஷயங்கள் வராத வரையில் அவர் ஈமானுடைய சுவையை உணர முடியாது. ஈமானுக்குன்னு ஒரு சுவை இருக்குது, ஈமானுடைய டேஸ்டை உணர்வதாக இருந்தால் மூணு விஷயங்கள் இருக்க வேண்டும். அதுல ஒன்று என்ன சொன்னா, ஹத்தா யுஹிப்புல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ், ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை அல்லாஹ்வை தவிர வேறொன்றுக்காகவும் நேசிக்க கூடாது. நாங்க யார் மேலேயாவது நேசம் வைக்கிறதாக இருந்தா அந்த நேசத்துக்கு காரணம் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ள வேண்டும். அந்த நிலையை ஒருவர் அடைந்தால் அவர் ஈமானுடைய சுவையை உணர்வார். இரண்டாவது, தௌஹீதுக்கு வந்ததுக்கு பிறகு, ஈமானுக்கு வந்ததுக்கு பிறகு குஃபுருக்கு போவதை அவர் வெறுக்க வேண்டும். எப்படி வெறுக்க வேண்டும் என்று சொன்னா, தன்னை நெருப்புல போடுவதை ஒரு மனிதர் எந்த அளவுக்கு வெறுப்பாரோ அந்த அளவுக்கு சத்தியத்துக்கு, அதாவது தௌஹீதில் இருந்து சிறுக்குக்கு போவதை வெறுக்க வேண்டும். அந்த வெறுப்பு இருந்தால் ஈமானுடைய சுவையை உணரலாம். மூன்றாவதும் இதே அம்சத்தோடு சம்பந்தப்பட்டு சொல்றாங்க, பஹத்தா யகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அவனது தூதரும் உலகத்திற்குரிய அனைத்தை விடவும் இவருக்கு நேசத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அனைத்தையும் விட ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தால், யாரை நேசித்தாலும் அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கக்கூடிய ஒரு பண்பை ஒருவர் பெற்றுவிட்டார், தௌஹீதுக்கு வந்ததுக்கு பிறகு சிறுக்கில் போய் விடுவதை, நெருப்பில் போடப்படுவதை விட ஒருவர் வெறுக்க ஆரம்பித்தால் அவர் ஈமானுடைய சுவையை உணர்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப ஈமானுடைய சுவையை உணர்வதற்கான அடிப்படைகளில் ஒன்றாக நேசத்தை, நட்பை பற்றி ரெண்டு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப நாங்க யாரையாவது நேசிக்கிறதாக இருந்தா அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய பக்குவத்தை நாங்கள் பெறுவோம் என்றால் அது ஈமானின் முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. இதே போல இந்த கருத்தை சிறப்பிக்கக்கூடிய ஏராளமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா மக்களை வச்சு ஒரு கேள்வி கேட்பான், ஐனல் முத்தஹாபூன பி ஜலாலி, எனக்காக சிநேகம் கொண்டவர்கள், எனக்காக நட்பு கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். கேட்டு அல்லாஹு தஆலா சொல்வான், இன்றைய தினத்தின் நிழல் இல்லாத நாளில் எனக்கு கீழே அவர்களுக்கு நான் நிழல் கொடுப்பேன், எங்கே எனக்காக நேசம் கொண்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பான். அதே போன்று அல்லாஹ்வுடைய வலதுபுறத்தில் முத்துக்களான மேடைகளில் அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டவர்கள் அமர்த்தப்படுவார்கள். இப்படி அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வது என்கிற அம்சம் பல இடங்களில் சிறப்பித்து சொல்லப்படுது. இன்னும் சில இடங்களில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு சொல்றார்கள், அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே கோபிக்க வேண்டும். யாரையாவது நாங்கள் கோபிக்கிறதாக இருந்தா அல்லாஹ்வுக்காக கோபிக்க வேண்டும், நேசிக்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். இது ஈமானுடைய ஒரு அம்சம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். இவ்வாறு பல செய்திகள் நட்போடு சம்பந்தப்பட்டு குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நட்பு நல்லதாக இருக்க வேண்டுங்கிறதுக்கான வழியும் காட்டியிருக்கிறார்கள். ஒரு நட்பு, நம்ம நல்ல நட்பை எப்படி வளர்த்து கொள்ளலாம், எப்படி பேணிக் கொள்ளலாம் என்கிறதுக்கான ஒரு வழிகாட்டலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு நல்ல நட்புக்கும் கெட்ட நட்புக்குமான உதாரணம் என்ன என்று சொன்னால், கஸ்தூரி வியாபாரிக்கும் அந்த நெருப்பு அடி கொல்லனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உதாரணம் தான் இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒருவர் அத்தர் வியாபாரம் செய்கிறார், கஸ்தூரி வியாபாரம் செய்கிறார், நாங்கள் அவரோடு நெருங்கி இருக்கிறோம், ஒன்றில் அந்த கஸ்தூரி அவர் நமக்கு தரலாம், அல்லது அவரிடமிருந்து நம்ம கஸ்தூரி வாங்கலாம், அல்லது அவர்கிட்ட நம்ம இருந்தோம்னு சொன்னா இயல்பாகவே கஸ்தூரி வாசம் அடிக்கும், அந்த நல்ல வாசத்தையாவது நம்ம நுகரலாம். இந்த மாதிரி நாங்கள் நல்ல நண்பர்களோடு இருந்தோம்னு சொன்னா அவரிடமிருந்து சில நல்லவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், சில வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளலாம், குறைஞ்சபட்சம் அவரோட இருக்கிறதால நல்ல பேராவது கிடைக்கும். நமக்கு கெட்ட நண்பர்கள் இருப்பாங்கன்னு சொன்னா அந்த நெருப்பு ஊதுற, அதாவது கொல்ல நெருப்பு ஊதக்கூடிய உதாரணத்தை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீ அவன் கிட்ட இருந்தீங்கன்னு சொன்னா உன்னுடைய ஆடைய பத்த வச்சிருவான், உன் மேல அந்த நெருப்பினுடைய தூசுகள் படரும், ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா கெட்ட வாடையாவது நீ நுகர நேரிடும் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப நாங்க நல்ல நட்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அதனால நன்மை இருக்குது, கெட்ட நட்பை நாங்கள் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில உலகத்திலே நாங்கள் பல பின்னடைவுகளை நாங்கள் சந்திக்கிறோம், எங்களோட வாழ்க்கைய பல பல வருடங்களுக்கு பின்னுக்கு தள்ளக்கூடிய தன்மை இந்த கெட்ட நட்புக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் அடிப்படையில் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது என்கிறது நாங்கள் மார்க்க ரீதியாக முடிவெடுக்க வேண்டிய விஷயம். என்ன வகுப்புல இவன் தான் இருக்கிறான், இவன் தான் எனக்கு நட்பர் நண்பர், என்ன எனக்கு பக்கத்து வீட்டில் இவர் தான் இருக்கிறாங்க, எனக்கு இவர் இவங்க தான் நண்பர்கள் என்கிற முடிவு கிடையாது. இவன்ட்டு அல்லா விரும்பக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, அதனால இவரை நான் நண்பனா எடுத்துக்கொள்கிறேன். இவன்ட்டு அல்லா வெறுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, அதனால இவனை நான் நட்பாக நண்பராக எடுத்துக்கொள்ள கூடாது என்கிற முடிவை நாம் எடுக்க வேண்டும். அப்ப இப்படி நாங்கள் நட்பை தெரிவு செய்வோம் என்று சொன்னால் அந்த நட்பால் நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னா இம்மைகளை நம்மளை அவங்க பாதிப்படைய செய்வாங்க, பின்னடைய செய்வாங்க, பிரச்சனைகளுக்குள்ள எங்களை மாட்டி விடுவாங்க. ஒரு கெட்ட நண்பர் குழுவோட நம்ம இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய தவறோட நான் செய்யல என்று நம்ம தப்ப முடியாது. உதாரணமா ஒரு 10 பேர் சேர்ந்து ட்ரிப் போறாங்க, கெட்டவங்க போறாங்க, அதுல யாராவது ஒருத்தன் ரோட்ல போற ஒரு பிள்ளைக்கு ஏதோ செய்யறான், அடிக்கிறவன் வந்து செஞ்சவனுக்கு மட்டும் அடிக்க மாட்டான், எல்லாருக்கும் சேர்த்து அடிப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா வம்புல மாட்டிக்கொள்வாங்க, எல்லாருமா சேர்ந்துதான் வம்புல மாட்டிக்கொள்ளணும். அப்ப சொல்ல ஏதாவது நான் அவங்களோட போனதுதான், நான் கையை காட்டல, நான் ஒன்னும் செய்யல, நான் கல்லு வீசலன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னா அது பலிக்காது. அப்ப நாங்க எங்களுக்கு உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி கெட்ட நட்பு என்கிறது ஆபத்தை உண்டாக்கும். எனவே நம்ம தீய நட்பை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது பழமொழி சும்மா சொல்லுவாங்க, அதாவது பண்டியோட சேர்ந்த கண்டும் தின்னு சொல்லுவாங்க, நம்ம யாரோட சேர்றோமோ அந்த இயல்பு நமக்கு வருது. எனவே நாங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும், நம்ம யாரை நண்பராக எடுத்துக்கொள்கிறோம். நல்லா படிக்கக்கூடிய ஒருவன் படிப்பில் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒருவரை நண்பராக எடுத்துக்கொண்டா நிச்சயமாக அவன படிப்பில் அது பாதிப்பு உண்டாக்கும். எனவே நாங்கள் நண்பர் தேர்வு செய்கிற போது, ஓ அதாவது நம்ம ஒரு மதுசாலை படிக்கிறோம், படிக்க விருப்பம் இல்லாத ஒருத்தர் இருக்கலாம், மதுசாலை இருக்க விருப்பம் இல்லை, நாங்கள் அவரோட சேர்ந்தோம்னு சொன்னால் எங்களையும் அந்த நிலைக்கு அவங்க கொண்டு வருவாங்க. அப்போ நாங்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுக்கிறோம், நம்மளை இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் ஒசக்கக்கூடிய ஒருவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா, நம்மளையும் சேர்த்து பள்ளத்துக்கு இழுத்துட்டு போகிறவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா என்றதை நாங்கள் முடிவு செய்ய, சின்ன விஷயம் கிடையாது. இதனால் வாழ்க்கையில் பெரிய நஷ்டங்களை நம்ம சந்திக்கலாம், அந்த நஷ்டம் எதிர்காலத்தில் ஈடு செய்ய முடியாத நஷ்டமாக இருக்கு, பிறகு நம்ம அதை ஈடு செய்ய முடியாது, அதை உணர்ற நேரங்களில் நாங்கள் பல வருஷம் பின்னுக்கு போயிருப்போம், அதை ஈடு செய்ய முடியாமல் போயிருப்போம். இது ஆண்களுக்கு மட்டுமில்லை பெண்களுக்கும் உரிய ஒரு பொதுவான விஷயம். அவங்க யாரை நண்பராக எடுக்கிறாங்க, எந்த விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவங்களை நண்பராக எடுக்கிறாங்க என்கிற விஷயங்களை அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப நட்பை நம்ம உருவாக்கிக் கொள்வதற்கு, நல்ல நட்பை நாங்கள் தக்க வச்சு கொள்வதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்கிற விஷயத்தில் நம்ம ஒரு அளவு ஹதீஸ்களை வந்திருக்கக்கூடிய சில செய்திகளை பார்க்கலாம். ஒரு மனிதர் ரோட்டில் போறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இன்னொரு மனிதர் இருந்தார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், நான் அவரை நேசிக்கிறேன், அவர் மேல எனக்கு மஹப்பத் இருக்குது என்று சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க அதை சொல்லிட்டீங்களான்னு கேட்டாங்க அவர்கிட்ட. இல்ல நான் சொல்லலன்னு சொன்னாங்க. அப்ப போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி அவர்கிட்ட வந்து சொல்றார், இன்னி உஹிப்புக்கல் உஹிப்புக்க பில்லா, அல்லாவுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றார். அப்ப மத்த சஹாபி சொல்றார், நீங்க யாருக்காக என்ன நேசிங்களோ அவன் உங்களை நேசிப்பானாக என்று சொல்றார். இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யாரையாவது ஒருவரை நேசித்தால் அவரிடத்துல நான் உங்களை நேசிக்கிறேன்ங்கிறத சொல்லுங்க, அல்லாவுக்காக உங்களை நான் நேசிக்கிறேன்றத சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பெரும்பாலும் இதை நமக்கு சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. இதுல நாங்க இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இதை ஆண் ஆண்கிட்ட சொல்லலாம், பெண் பெண்ணிட்ட சொல்லலாம். நம்ம போய் ஒரு பெண்ணிட்ட போய் அல்லாவுக்காக நான் நேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இது உண்மை, அந்த அது சரியான ஒரு வழியாக இருக்காது. இதை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும். அப்ப இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் வளர்றதுக்கான ஒரு வழியாக சொல்றாங்க. அப்ப நாங்க யார் மேல மஹப்பத் வைக்கிறோமோ அவங்ககிட்ட இதை சொல்றது, உண்மையான நான் உங்க மேல மஹப்பத்தா இருக்கிறேங்கிறத சொல்றது மஹப்பத்தை கூட்டும் என்கிறத சொல்றாங்க. அடுத்து பொதுவா ஒரு மூமினுடைய பண்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுஹ்மினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. ஒரு மனிதர் தனக்கு எதை விரும்புகிறாரோ அதையே பிறருக்கும் விரும்புகிற வரைக்கும் உண்மையான மூமினாக முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு சின்ன ஒரு ஹதீஸாக இருந்தாலும் வாழ்க்கையில பல விஷயங்களை உள்ளடக்கக்கூடிய செய்தி. எனக்கு நான் எதை விரும்புகிறேனோ அதைத்தான் பிறருக்கு நான் விரும்பணும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, என்னோட நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை மாதிரி நான் உங்களோட நடந்து கொண்டா சரி. ஒவ்வொரு மனுஷனும் இப்படி நடந்து கொண்டா சமூகத்துல பிரச்சனை இருக்காது. நான் என்ன நினைக்கிறேன், நீங்க என்ன மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் உங்களை மதிச்சுட்டா அந்த நான் என்ன நினைக்கிறேனோ அதுவும் நடக்கும். அப்ப நான் என்ன வச்சு மற்றவங்களை கேஸ் பிடிச்சுக்கொள்ளலாம், எனக்கு இது பிடிக்காது அதனால அவனுக்கும் அது பிடிக்காது. என்னை பத்தி பிறர் பின்னால பேசுறது எனக்கு பிடிக்காது, அப்ப பிறரை பத்தி நானும் பின்னால பேசுறது கூடாது. என் மேல மற்றவங்க நேசம் வைக்கணும் நான் விரும்புறேன், அப்ப நான் மற்றவங்க மேல நேசம் வைக்கணும், எனக்கு மற்றவங்க உதவணும் நான் நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு நான் உதவ வேண்டும் என்று எனக்கு நான் எதையெல்லாம் விரும்புகிறேனோ அதையே நான் பிறருக்கும் விரும்ப வேண்டும். அப்படி விரும்புறதுங்கிறது ஈமானுடைய அடிப்படையாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ நாங்க ஃபாலோ பண்ணோம்னு சொன்னா நாங்க நிறைய நேசத்துக்குரியவர்களை பெற்றுக்கொள்ளலாம். மாத்தமா இருந்தால் நாங்க நிறைய எதிரிகளையும் வெறுப்புக்குரியவர்களையும் பெற வேண்டிய சூழல் ஏற்படும். இதை நாங்க ஒரு அடிப்படையாக பெற்றுக் கொள்ளலாம். அடுத்ததாக, மனிதன் எல்லா நேரங்களிலும் ஒன்று போல இருக்க மாட்டான். மனிதன் பொதுவாக உணர்ச்சிகளால் வடிவமைக்கப்பட்டவன். அவனுக்கு கவலை வரலாம், சோகம் வரலாம், மகிழ்ச்சி வரலாம், கோபம் வரலாம், இதெல்லாம் இல்லாம மனுஷன் இருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய நேசத்தை பெறுவதாக இருந்தா பல விஷயங்களை சொல்கிறான். அதுல ஒன்று உண்மையான மூமிங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, வல் காதிமீன் அல் ரயில வல் ஆபீன் அனி நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள், பிற மக்கள் தங்களுக்கு செய்த தவறுகளை மன்னிப்பார்கள். இந்த மாதிரி நல்ல மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மக்கள் தொடர்பாளருக்கு, நாங்கள் பிற மக்களோட நேசமாக நெருக்கமாக இருக்கிறதுக்கு அல்லது பிற மக்கள் எங்களை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் நம்ம கோபப்படலாம், ஆனால் அந்த கோபத்தை நாங்கள் அவங்களுக்கு அவங்களை வெளிப்படையா அவங்களுக்கு காட்டக்கூடாது. அந்த கோபத்தை நாங்கள் அவங்களுக்கு காட்டுகிற போது அவங்களுடைய சிநேகத்தை, அவங்களுடைய நேசத்தை, அவங்களுடைய நெருக்கத்தை நாங்கள் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அதே போன்று மனிதர்கள் தவறு செய்கிற போது அந்த தவறுகளை மன்னிக்கிறதுங்கிறது அந்த மனிதர்களுடைய நேசத்தை நெருக்கத்தை பெறுவதற்கான வழியாக ஆகிறது. ஒரு சஹாபி பள்ளிக்கு வருகிறார், தொழுகிறார். இந்த சஹாபிக்கு இஸ்லாத்துல வந்து ஒரு புதிய சட்டம் தெரியாம இருந்துச்சு. அது என்ன சட்டம்னா, ஆரம்ப காலத்துல சஹாபாக்கள் சப்புலன்று தொழுகிற போது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சலாம் சொல்லிக்குவாங்க, பதில் சொல்லிக்குவாங்க, இது நடைமுறையில் இருந்துச்சு. பிறகு அது தடுக்கப்பட்டு விட்டது. தடுக்கப்பட்டதுன்றது இந்த சஹாபிக்கு தெரியாது. ஒரு ஆள் தொழுகிற போது தும்முனார், தும்முனவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். மந்த சஹாபி, இந்த சட்டம் தெரியாத சஹாபி எரமுக்கல்லான்னு சொன்னார். சொன்னோடனே மற்ற சஹாபாக்கள் தொழுகையிலே அவரை முறைச்சி பார்க்கிறாங்க. அப்ப அவரு தொழுது கொண்டே கேட்கிறாரு, என்ன நீங்க என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்கள் தொடையில இப்படி தட்டி அவரை அமைதிப்படுத்துறாங்க. சைலன்ஸ் ஆகிறார். தொழுது முடிஞ்சோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பேசுனவர் யாருன்னு கேட்கறாங்க. கேட்டதுக்கு போல அவர் சொன்னது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையில வந்து பிற மனிதர்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவர் தொழுகையில அல்லாஹ் புகழ்ந்துட்டு போயிட்டார். எதோக்கு அல்லாங்கிறது நாங்க இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய துவா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று துவா. இது ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுக்கு செய்யற கடமையோட சம்பந்தப்பட்டது. இதை நீங்க தொழுகையில சொல்லக்கூடாது, இது தடுக்கப்பட்டு விட்டது என்றத சொல்றாங்க. சொன்னோடனே அந்த மனிதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இப்படி மென்மையாக நடந்து கொண்டதை பார்த்துட்டு சொல்றாரு, இவரமாய் நல்லொரு ஆசிரியரை நான் கண்டது கிடையாது, அவர் என்ன ஏசல்ல என்ன திட்டலன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துட்டு போறார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அதாவது மன்னிக்கிற போக்கு, கடும் போக்கு இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய போக்கு என்றது சஹாபாக்களுடைய சிநேகத்துக்கு நேசத்துக்கு அடிப்படையாக இருந்தது. மீது கோபப்படுற மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும், கோபத்தை நாங்க வெளிப்படுத்தாம கோபத்தை அடக்கிறதுங்கிறதும் மன்னித்து நடக்கிறதுங்கிறதும் அதாவது அந்த நட்பு வட்டாரத்தை உண்மையான நேசத்தை நெருக்கத்தை உருவாக்குறதுக்கான வழியாக இருக்கு. இதே போன்று சமாதானம் சொல்வார்கள், தாராள தன்மையோடு நடந்து கொள்வது, விட்டு கொடுப்போடு நடந்து கொள்வது, இதிலும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மீது நேசம் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இதே நேரத்தில் மறுமையில பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை எழுப்புவான், அவர் ஒரு வியாபாரி. அவர் எப்படி இருப்பார் என்று சொன்னா, கடனுக்கு பொருட்கள் விற்பனை செய்வார். தன்னுடைய வேலைக்காரனை கடன் வாங்கறதுக்கு அனுப்புவார். அப்ப நாங்க கடனுக்கு அனுப்புறோம்னா என்ன சொல்லுவோம், வாங்காம வந்துடாத இந்த பக்கம் தான் சொல்லுவோம். ஆனா அவர் எப்படி சொல்வாருடா, போய் பாரு, அவனுக்கு கஷ்டமா இருந்தா டைம் கொடுத்துட்டு வா, ரொம்ப ஏழாதுன்னு சொன்னா விட்டு விட்டு வா என்று சொல்லி அந்த கடனாளிகள் விஷயத்துல தாராளமா நடந்து கொள்வார். அவரிடத்துல ஏழைகள் வந்து பொருட்களை வாங்கினா லாபத்துல விட்டு கொடுப்பார், பணக்காரர்கள் வந்தா முழுசா லாபத்தை எடுக்கிற மாதிரி நடந்துக்குவார். இப்படி ஒரு தாராளமான போக்குள்ள மனிதரா இருந்தார். சில அறிவிப்புகளில் லம் யமல் அமலன் கத், அவர் வேற எந்த நன்மையும் செய்யவே இல்லை என்று வருகிறது. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா இவரை எழுப்பி உனக்கு நான் செல்வத்தை தந்திருந்தேனே, நீ என்ன செய்தாய் என்று கேட்பார். அப்ப இவர் இப்படி நடந்த விஷயத்தை சொல்வார், நான் இப்படி தாராளமா நடந்து கொண்டேன். அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்வான்டா, மலக்குகளை கூப்பிடுவான், கூப்பிட சொல்வான், எனது இந்த அடியானுக்கு நான் செல்வத்தை கொடுத்திருந்தேன், அவன் ஏழை எளிய மக்களோடு தாராள தன்மையோடு கடனாளிகளோடு தாராள தன்மையோடு நடந்து கொண்டான், நான் இவனை விட தாராளமானவன், நான் இவனை விட விசாலமானவன், நான் இவனை விட இரக்கமானவன், இவன் செய்த தவறுகள் விஷயத்தில் நான் தாராளமாக நடந்து கொள்கிறேன், இவன் ஏழைகளுடைய கடன்ல விட்டு கொடுப்பு செய்த அந்த இதுக்கு நான் இவன் கடன் இவனுடைய தவறுகளை விட்டு கொடுத்து நடக்கிறேன், இவனோடு நானும் தாராளமா நடந்து கொள்வேன், நீங்களும் தாராள தன்மையோடு நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி மலக்கு இடத்தில் சொல்லுவான் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றான். அப்ப நாங்க பிற மக்களோடு நடந்து கொள்கிற போது உலக விஷயங்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, தாராள தன்மையோடு நடந்து கொள்வது என்றது நட்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் வளர்க்கிறதுக்குமான வழியாக இருக்கு. இந்த நட்பு விஷயத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், கெட்டவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது. அந்த நட்பு என்கிறது சில நேரம் எங்களுக்கு பிரச்சனையாக அமையும். அந்த நட்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்துறாங்க. அது என்ன வார்த்தை பிரயோகம்னா ஜலீஸ். ஜலீஸ்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற அர்த்தம் வரும், ஜலசண்டா இருந்தான் நம்ம அதாவது கூடவே ஒன்றா இருக்கிறது, நல்லவனோட கூடவே ஒன்றா இருந்தோம்னா நாங்களும் நல்லா இருப்போம். அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. கெட்டவனோட நாங்களும் ஒன்றா இருந்தோம்னு சொன்னா நாங்களும் அவங்கள போல கெட்டவன போறதுக்கான சூழல் இருக்குது. ஆனால் நாங்க சிலரோட குறிப்பிட்ட நேரம் சில நிமிடங்கள் நட்பாக இருப்பது போல காட்டிக்கொள்ளலாம். இதை நாங்கள் தவறா விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஒரு ஆள் உள்ள வர அனுமதி கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருன்னு கேடு போட்டு சொல்றாங்க, இந்த குடும்பத்திலே ஆக மோசமான மனுஷன் இந்த மனுஷன் என்று சொல்றாங்க. ஆள் உள்ள வராரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்ச முகத்தோட அவரோட பழகுறாங்க பேசுறாங்க. ஆள் போனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவன் உள்ள வாரத்துக்கு முன்னால சொன்னீங்க முகம் மோசமான ஒரு ஆள்னு சொல்லி, வந்ததுக்கு பிறகு அவரோட மிச்சம் நல்லா நடந்து கொண்டீங்களே என்று சொல்ற போது ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா நான் மோசமா நடக்கிறது நீ எப்ப பார்த்திருக்கிறாய். ஒரு மனிதன் எப்ப மிக மோசமனா மாறுறான்னு சொன்னா, எல்லா மனிதனும் இவன் மோசமானவன் இவனோட பழகக்கூடாதுன்னு எப்ப ஒதுக்குறாங்களோ அப்பதான் அந்த மனுஷன் ஆக மோசமானா ஆகிறான். என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கெட்ட மனிதனோடும் குறிப்பிட்ட அந்த சம நேரத்தில் சிரிச்ச முகத்தோட பேசி வழி அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு அரபியில சொல்லுவாங்க முதாராத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம பாசையில சொல்றோம்னா அட்ஜஸ்ட் பண்ணி போறது. இதுல முதாகனான்னு இன்னொன்று இருக்குது, இதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அர்த்தம். ஆனா ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இதை ரசூல்லா அனுமதிச்சாங்க, முதாகனாங்கிறத ரசூல்லா தடுத்தாங்க. இது என்னன்னு கேட்டா, ஒரு மனிதர் பாவம் செய்யறவரு கெட்டவரு, அவரை கண்டு நாங்க அவர் மேல அன்பு இருக்கிற மாதிரி நேசம் இருக்கிற மாதிரி சிரிச்சு பேசுறது. ஏன்னு கேட்டா, ஒன்று இவருக்கு நம்ம தௌவா செய்யறதுக்கு இது வசதியா இருக்கும், இவரை நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும், அல்லது குறைஞ்சபட்சம் இவரால நமக்கு வாழ தீங்காவது வராம இருக்கும் என்கிறதுக்காக ஒரு மோசமானவன் பாவம் செய்யறவனையும் பார்த்து நம்ம சிரிச்சு நல்லவா பேசலாம். மார்க்க நலனுக்காக உலக நலனுக்காக ஒரு உலக விஷயத்தை விட்டு கொடுக்கற மாதிரி நம்ம நடந்து கொள்ளலாம். முதாகனா என்கிறது என்னன்னு கேட்டா, எங்கட உலகத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்காக மார்க்கத்தை விட்டு கொடுத்து போறது. இதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அடுத்தவங்களோட பழகுற போது எங்கட மார்க்கத்தை விட்டு கொடுத்து போறது சில நலன்களை அடைஞ்சு உள்ளதுக்காக இதை தடுத்திருக்கிறாங்க. எங்கட மார்க்கத்துக்கு நலன் ஏற்படுத்துறதுக்காக கெட்டவனுடைய நல்லவனுடைய குறிப்பிட்ட நேரத்துக்கு பழகி கொள்றது. என்ன நோக்கம்னு சொன்னா, ஒன்றில் அவனுக்கு நம்ம தௌவாச்சி என்ற நோக்கம், அல்லது அவன் மூலமாக நமக்கு வர இருக்கக்கூடிய ஏதாவது பாதிப்புல இருந்து நம்ம எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம். இப்படி ஏதாவது நோக்கத்துல கெட்டவங்களோடையும் நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நட்பாக சிரிச்ச முகத்தோட நல்ல உறவோட நாங்க பேசலாம். அவன்கிட்ட சுகம் விசாரிக்கலாம். அவன் சுகமா இருக்கும்னு நமக்கு ஆர்வம் இல்லாம இருக்கலாம். அவன் தான் கெட்டவன், ஆனா நம்ம அவன் சுகம் விசாரிக்கிறதுக்குன்னா ஒன்று நான் இன்னொரு நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை அவனுக்கு சொல்லணும், அதுக்கு இது பிரயோசனமா இருக்கு. ஒரு தொடர்பை உண்டாக்கி கொள்ளணும். எந்த தொடர்பும் இல்லாம நாம அவனுக்கு தௌவா செய்ய முடியாது. அல்லது அவனால வரக்கூடிய ஏதாவது பாதிப்புல இருந்து நாங்க எங்களை பாதுகாக்கணும், எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்கிற அடிப்படையில் இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட அந்த மனுஷனோடையும் சிரிச்ச முகத்தோடு பேசியிருக்கிறான். அடுத்தது நாங்க யாரோட பழகுறோமோ, யாரோட உறவு வச்சிருக்கிறோமோ, அவங்களோட மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது. ஹதீஸ்களை நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இன்னல்லாஹ தஆலா ரஃபீகுன் யுஹிப்பு ரிஃப்க, அல்லாஹு தஆலா மென்மையானவன், அவன் மென்மையை விரும்புகிறான் என்று ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசி சொல்லி நம்ம பேசலாம். இப்போ இன்றைக்கு தௌவா காலத்தில் கூட அது இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையை நாங்கள் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரிகள் ரசூல்லாவை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பார்த்து பைத்தியக்காரன் சொன்ன யாரையும், யாரா நானா பைத்தியம், உனக்கு தான் பைத்தியம், இந்த துணியில் பேசியது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொய்யன்னு சொல்லிக்கிறாங்க. நானடா பொய்யன், நீயே தான் பொய்யன்னு சொல்லி ரசூல்லா பேசினது கிடையாது. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு விஷயத்துல மென்மையான போக்க கடைபிடிக்கிறாங்கன்னா, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா நாயும் இருக்கிறாங்க. யூதர்களில் ஒரு குழுவினர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லுகிற போது அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம அஸ்ஸாமு அலைக்கும் சொல்றாங்க. அஸ்ஸாமு அலைக்கும் சொன்னா நீ நாசமா போன்னு அர்த்தம், உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்கிறது அவனுடைய அர்த்தம். ஆனா யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற ஸ்டைல அஸ்ஸாம் அலைக்கும் என்று சொல்லுவாங்க. நீங்க நாசமா போங்கன்னு சொல்லுவாங்க, அதை சிரிச்சிட்டு சொல்லுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வந்து அஸ்ஸாம் அலைக்கும், நீங்க நாசமா போங்கன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும், உங்கள் மீதுன்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருந்து ஆயிஷா நாயை நினைக்கிறாங்க, ஆகா ரசூல்லாக்கு அவனு என்ன சொன்னான்னு விலங்கல போல இருக்குது என்று நினைச்சிட்டு ஆயிஷா நாய்க்கு ஆத்திரம் வருது. பொதுவா எந்த மனைவியும் கணவனை யாராவது குறை சொன்னா கேட்க மாட்டாங்க. உடனே ஆயிஷா நாய் சொல்றாங்க, வலைக்கும் சாமு வல்லானா, உங்க மேலதான் அல்லாவுடைய நாசம் உண்டாகும், உங்க மேலதான் அல்லாவுடைய லானத்து உண்டாகும், நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதா, உங்களை தான் அல்லாஹ் குரங்கா பண்டியா மாத்தினானே என்று சொல்லி ஆயிஷா நாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை கண்டிக்கிறாங்க. மகளே, நீ ஆயிஷா என்ன ஆயிஷா, நீங்க இப்படி பேசுறீங்க, உங்களை நான் மென்மையா நடந்து கொள்ள சொல்லலையா என்று கேட்கிறாங்க. அப்ப உடனே ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யார சொல்லா அவனை என்ன சொன்னான்னு நீங்க பாக்கலையான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்ன சொன்னேன்னு நீ பாக்கலையா, நான் தான் வாழைக்கும்னு சொல்லிட்டேனே, அவங்க என்ன நாசமா போன்னு சொல்லியிருந்தா அது உங்க மேல உண்டாகட்டு நான் சொல்லிட்டேனே, அது போதாதா என்று சொல்லி ஆயிஷா நாய் சொல்றாங்க, மென்மையா நடந்து கொள்ளணும்னு சொல்லி. இது ஒரு ரசூல்லாட இந்த நடைமுறையை பாருங்க, இது ஒரு ஆச்சரியமானது. அவங்க மதீனாவுடைய ஜனாதிபதி ரசூல்லா, மதீனாவுடைய ஜனாதிபதியா இருக்கிறாங்க, ஒரு நாட்டு தலைவரை வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயமாக இருந்த யூதர்கள் வந்து இப்படி பேசுறாங்க. அதுல அவருடைய மனைவியோடு இருக்கும்போது ஜனாதிபதியை விடுங்க, எல்லா மனுஷனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, மற்றவனுக்கு முன்னால எவ்வளவு அவமானப்பட்டாலும் சரி அவன் அவனோட பொண்டாட்டி முன்னால அவமானப்படுறத பெரிய ஒரு கேவலமா நினைப்பாங்க. எனக்கு யாராவது ஏசிட்டு போனா யாருக்கும் தெரியாம ஏசி வாங்கினா நான் அப்படியே சும்மா இருந்துருவேன், என் மனைவிக்கு முன்னால ஏசுனா எனக்கு அது பெரிய பிரச்சனை அது. அப்ப இது ரசூல்லா மனைவிக்கு முன்னால வந்து ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த நாட்டில் ஜனாதிபதிக்கு வந்து அஸ்ஸாமு அலைக்கு நீங்க நாசமா போக முடியும் நக்கல் அடிச்சுட்டு போறானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஞ்ச பட்சம் அதை விளங்குற மாதிரி கூட காட்டிக்கொள்ளாம இருக்கிறாங்க. பொதுவா தமிழ சொல்லுவாங்க, கனி இருக்க அதாவது காய் கவர்தல் நன்றது, ஒரு மரத்துல நல்ல பழம் இருக்குது அதே மர பக்கத்துல காயும் இருக்குது, பழத்தை விட்டு போட்டு காயை நம்ம பிரிக்க கூடாது. அப்ப நல்ல வார்த்தை இருக்கும் போது மோசமான வார்த்தையை நாங்க பயன்படுத்தக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவித்த வார்த்தையை கூட திருப்பி பாவிக்கல. ஆனா நாங்க இன்றைக்கு எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துறோம்னு சொல்லி சொன்னா, ஒரு இடத்துல நல்ல வார்த்தையை பயன்படுத்துறதை விட பயான்கள் கூட எப்படி வருதுன்னா, எவ்வளவு மோசமான வார்த்தையை பயன்படுத்தி நம்ம பயானம் பண்ண முடியுமோ, மாற்று கருத்துல உங்களை எவ்வளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த மாதிரி தாழ்த்தி பேசுகிற ஒரு நடைமுறை வந்திருக்கு. அப்ப இந்த கடுமையான வார்த்தை பிரயோகங்கள், மோசமான வார்த்தை பிரயோகங்கள் அந்த நட்புகளை உடைக்கும், உறவுகளை முடிக்கும், நேசத்தை நெருக்கத்தை இல்லாம போயிடும். கணவன் மனைவி கடையிலே, மனைவி கணவனுக்கு இடையில இப்படி நடந்து கொண்டா கூட இது உறவுகளுக்கு பாதிப்பாக அமையும். எனவே நல்ல வார்த்தை பேசுறதுங்கிறது நட்பை வளர்க்கறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நட்பை உணர்வை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அல்லது உருவான நட்பை முறித்துக் கொள்ளாம இருக்கிறதுக்கான சில வழிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 10 நிமிடங்கள் குளிக்காமத்துடைய நேரம் வரைக்கும் சில செய்திகளை, மேலதிகமான சில செய்திகளை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு முஸ்லீமுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகிய வழிகாட்டல் தான், சிரித்த முகத்தோடு, புன்முறுவல் பூத்த முகத்தோடு காட்சி அளிக்குமாறு சொல்றார்கள். சஹாபாக்களை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்தர், அதாவது அதிகமாக புன்முறுவல் பூப்பவராக இருந்தார்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து எந்த ஒரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்கும்போது சிரிக்காம பார்த்ததே கிடையாது என்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம சிரிச்ச முகத்தோடு அடுத்தவங்களை நோக்குறதுன்றது அந்த உறவை வளர்க்கறதுக்கான ஒரு வழியாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தபஸ்ஸும் கபி வஜ்ஹி அஹீக சதகா, உன் சகோதரன் முகத்தில் சிரித்த முகத்தோடு உன் சகோதரனை பார்ப்பதும் சதகா என்று சொல்கிறார்கள். மற்றும் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஸ்தக்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையும் சின்ன விஷயமாக நீங்கள் கருதாதீர்கள், குறைச்சி நீங்க மதிப்பிடாதீங்க. எந்த அளவுக்கு சொன்னால், வலவன் தல்கா அஹா கபி வஜ்ஹின் தல்கின், உங்களுடைய ஒரு சகோதரனை சிரிச்ச முகத்தோடு பார்ப்பது போன்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் சின்னதுன்னு நீங்க நினைக்காதீங்க, குறைச்சி நீங்க மதிப்பிடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப நாங்க அதாவது எதிர்நோக்கக்கூடிய முஸ்லீம்களை, சகோதரர்களை சிரிச்ச முகத்தோட பார்க்கறதுங்கிறது ஒரு சதக்காவாகவும் அதே நேரத்தில் உறவுகள் வளர்றதுக்கான ஒரு வழியாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தான் யாரோட பழகிறாங்களோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. இப்ப நாங்க ஒரு நட்பு வட்டாரம் இருந்தோம்னு சொன்னா ஒருவர் ஒருவர் கேலி செய்வோம், எப்படின்னா குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தான் கேலி செய்வோம், குறைச்சி காட்டி தான் நம்ம கேலி செய்வோம். அது நம்ம நட்பு வட்டாரத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா ஆயிடுச்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹுடைய கேலி கிண்டல்ங்கிறது அவங்களை கண்ணியப்படுத்துறதான் அமைஞ்சிருக்கக்கூடிய செய்திகளை நாங்க ஹதீஸ்கள் தான் பார்க்கலாம். இப்ப நாங்க சாதாரணமா ஒரு ஆள் நாங்க சாப்பிடுறான்னு சொன்னா சாப்பாட்டு ராமன்னு சொல்லுவோம், தூங்குறான்னு சொன்னா கும்பகர்ணன் சொல்லி சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணு ஆளை கேவலப்படுத்துற மாதிரி தான் கிண்டல் பண்ணுவான், அதை அவங்க அவங்க ஏத்துக்குவாங்க. நண்பர்கள் சொல்லுகிற போது அதை ஏத்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிண்டல் பண்ணுவாங்க, ஆனா அந்த ஆளை ரெஸ்பெக்ட் பண்றதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவர் ஒரு நாட்டுப்புற அரபி ஒருவர் அடிக்கடி ரசூல்லாவோட சபைக்கு வருவார். ரசூல்லாவும் அவரோட நெருக்கமா இருப்பாங்க, அவர் வந்து ரசூல்லாவோட ஜோக் அடிச்சு பேசுவார். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தைக்கு போறாங்க, இவர் இப்படி அங்கிட்ட பக்கம் திரும்பி சந்தையில் இருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஆளை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டாங்க. பின்னால தன்னை யார் பிடிச்சதுங்கிறது அவருக்கு தெரியாது. உடுங்க உடுங்கன்னு சொல்லி அவர் மல்லு கட்டுறாரு. மல்லு கட்டி கொண்டிருக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிச்சு ரசூல்லான்னு. அப்ப அவர் தன்னை விடுவிக்க ட்ரை பண்ணவர் அதை விட்டு போட்டு தன்னுடைய முதுகு ரசூலுல்லாஹ் நெஞ்சில உரசுபட மேல மேல அவர் மேல தேய்க்கிறாங்க. தேக்கி போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனது இந்த அடிமையை யார் வாங்கிக்குவீங்க, யார் இந்த அடிமையை வாங்குறீங்கன்னு சொல்லி பொய்க்கு யார விக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்ன வித்தா உங்களுக்கு என்ன பெருமதி கிடைக்க போகுது, குறைஞ்ச விலைதான் உங்களுக்கு கிடைக்கும், என்ன எவன் காசு கொடுத்து வாங்க போறான்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க என்ன சொல்றான், அந்த மாதிரி அவர் தன்னை தாழ்த்தி கொள்றாரு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாட்ட உங்களோட விலைன்றது ரொம்ப உயரமானது, அல்லாட்ட உங்களோட விலை ரொம்ப கூடியது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க விளையாட்டு தான் செஞ்சாங்க, ஆனா முடிவை எப்படி முடிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு அல்லாட்ட அதிகமான ரெஸ்பெக்ட் இருக்குது, கண்ணியம் இருக்குது, உங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய விலைன்றது கூடியதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது அவருடைய மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும். நம்ம நட்பு வட்டாரத்தில் சில நேரங்களில் ஒருவர் ஒருவர் கேவலப்படுத்துற மாதிரி கிண்டல் பண்ணி கொண்டாலும் அதை நம்ம அங்கீகாரம்